நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
காலம் கரைத்துவிட இயலாத பல அருமையான பாடல்களை தமிழுக்கு தந்தவர் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். SBS தமிழ் ஒலிபரப்புக்காக அவரை சந்தித்தவர் மகா தமிழ் பிரபாகரன். அவரின் கேள்விகளுக்கு குரல் தந்தவர் காந்திமதி. நிகழ்ச்சியாக்கம் ரைசல்.
தற்போது வெளிவரும் பாடல்களில் வார்த்தைகள் தெளிவாக கேட்பதில்லை. இது மொழியை சரியாக உச்சரிக்கவில்லை என்று கூறுவதா, அல்லது இசையின் வடிவம் இப்போது மாறிவிட்டது என்பதா என்று இசையமைப்பாளர் பரத்வாஜிடம் கேட்டபொழுது அவர் கூறிய பதில்,
இல்லை வரிகள் தான் தவறாக இருக்கு. இசை வரிகள் எப்படி இருக்கோ அதுக்கு தான் இசையமைக்க முடியும். அந்த வரிகளுடைய அந்த எழுத்து, அது கவிஞர் என்ன எழுதினாரோ அதுதான் தவறாக இருந்திருக்கலாம். இசை என்பது அந்த வரிகளுக்கு இசை ஒரு உயிர் ஊட்டுவது. வரிகள் நிச்சயமாக இப்பொழுது அவ்வளவு சரியாக இல்லை என்று நினைப்பேன் நான். அதாவது நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தைரியமான ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும் இது. இப்போ நான் சொல்வது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேர் பிடிக்காமல் இருக்கலாம். ஒரு பாடல் நன்றாக அமைவதற்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னா அந்த படத்துடைய இயக்குனர். அதே மாதிரி அந்த பாடல் நன்றாக இல்லை, வரிகள் நன்றாக இல்லை, இசை நன்றாக இல்லை, சரியாக காட்சி சரியாக இல்லை, அந்த குறைகளும் அந்த டைரக்டருக்கு தான் போகும். இப்போ தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து ஒரு கவிஞர்கிட்ட வந்து இல்லைனா இசையமைப்பாளர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க நல்லது தான் கொடுப்பாங்க. இல்லை சார் இப்படிலாம் வேண்டாம், கொஞ்சம் ஹிந்தி கலந்து இங்கிலீஷ் கலந்து போடுங்க சார், பாடுறவங்கள வந்து சார் தமிழ் தெரியாமல் பாடுங்க சார், கொஞ்சம் அப்படி மாற்றி வேறு விதமான வரிகள் போடுங்க சார், இரட்டை அர்த்தங்கள் போடுங்க, எல்லாம் சொல்கிறது வந்து அவங்க தான். ஸோ அவருடைய தேவையான அவர் நினைக்கிறாரு அந்த படத்தில் அந்த பாடல் தேவை என்று நினைக்கிற இந்த டிசிஷன் மேக்கிங் அவர் தானே இருக்கும், டைரக்டர் தான் டிசைட் பண்ணுறாரு. ஸோ நிச்சயமாக ஒரு பாடல் நல்ல பாடல் வர்றதுக்கும் அவங்களோட மிகப்பெரிய பங்கு இருக்குது, சில குறைகள் இருக்கும் அதுக்கும் அவங்களுடைய பங்கு இருக்குது. இதுதான் என்னுடைய கருத்து.
இன்றைய கவிஞர்களில் யார் நல்ல பாடலாசிரியர் என்று கேட்டபோது பரத்வாஜ் இப்படி குறிப்பிடுகிறார்.
இன்றைய காலம் அன்றைய காலத்தை விட சமீப காலத்தில் வந்து நிறைய கவிஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், நிறைய பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனால் அவங்களாம் ரொம்ப வருஷமாக எழுதிட்டுருக்காங்க. இப்போ புதுசாக நேத்திக்கு ஒரு ரெண்டு வருஷமாக வரல. கவிஞர் வைரமுத்து கூட இப்போ ஒன்று எழுதிட்டுருக்காரு. மொத்தத்தில் பாடலை பற்றி வரிகளுடைய தாக்கம், அந்த பாடல்களுடைய தேவை படத்தில் மாறிப்போச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் முக்கியமான காரணம். தவிர எல்லா பாடலுமே ஒரு ஆடல் பாடலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், குத்து பாட்டு மாதிரி இருக்கணும், ஒரே ஜாலியாக இருக்கணுங்கிற மாதிரி அந்த ஒரு நோக்கமே மாறி போன ஃபீலிங் இருக்கு எனக்கு. எல்லா பாடலுமே வந்து ஒரு வெளிநாட்டு பாடல் கேட்குற மாதிரி இருக்கணும், இல்லைனா ஒரே அடிதடி பாடல் டங்கடக்கா ஒரு குத்து பாடலாக இருக்கணுங்கிற ஒரு ஃபோக்கஸாக இருக்க தவிர, இனிமையான பாடல் இசையமைக்கலாம், நல்ல கருத்துள்ள பாடல் இசையமைக்கலாம், உணர்வுகளை தூண்டு பாடல், அது வந்து ஒரு முயற்சியே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை ஹீரோவை வந்து தூக்கி வச்சு இவர் வந்து இவர் தான் அப்படி இவர் தான் இப்படி அந்த போக்கில் ஒன்று போகுது. அதாவது ஹீரோ வந்து சூப்பர் நேச்சுரல் ஹியூமன் பீயிங் மாதிரி ஆக்கிறதுக்கு அப்படிடா இப்படிடா அப்படின்னு பாட்டெலாம் போடுறது, இல்லைன்னா வந்து ஒரு ஃபாரின் சாங் மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஹாலி ஒரு சாங் மாதிரி ஒரு அந்த சவுண்டிங்கில் பாடல் போடுறது, இல்லைன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிளாமர் கோஷன்ட் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ அடிப்படையில் நம்மளுடைய இந்திய நாட்டு உணர்வு தமிழ் உணர்வுகளை அதுக்கு பாடலே இல்லை, குறைவாக குறைஞ்சி போச்சு. அதுதான் என்னுடைய கருத்து. முக்கியமாக பாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய படங்களில் வர பாடல் தான் வந்து பிரபலமாகும், அதுதான் மக்கள் கேட்குறாங்க. இப்போ 100 படங்கள் வெளியாக இருந்தால் கூட ஒரு 20 படங்கள் 10 பாடல்களோட பாட்டு தான் கேட்குறாங்க எல்லோரும். அந்த பாடல்கள் யாரோடது இருக்குன்னா பெரிய நடிகர், பெரிய டைரக்டர், பெரிய இந்த பிரம்மாண்டம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதோடைய சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதனால் அதில் வந்து வரகள் இந்த மாதிரி பாடல் வர வாய்ப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த ஹீரோக்கு பாட்டு போடுறது போட்டுக்கிட்டே இருக்கிறது, இப்படி அவங்கள பெருசாகிறது, இன்னும் பெருசாகிறது, சூப்பர் ஹியூமன் பீயிங், அப்புறம் இந்த மாதிரி வெளிநாட்டு பாடல் மாதிரி பாடுறது, அதுதான் கண்டினியூ ஆகும். தவிர நல்ல பாடல்கள் வரத்துக்கு கொஞ்சம் குறைவான வாய்ப்பு தான்
இருக்கு. எமது செய்தியாளரின் கேள்வி, இன்றைய தமிழ் பாடல்கள் பலவும் மேற்கத்திய இசையின் சாயலில் அமைவதாகவே உள்ளன. ஆனால் மேற்கத்திய உலகில் திரைப்படத்தை சாராத ஆல்பம் எனும் வடிவில் பாடல்கள் வருகின்றன. தமிழில் மட்டும் மேற்கத்திய வழியில் ஆல்பம் வெளியிடும் முறை ஏன் இதுவரை பிரபலமாகவில்லை?
ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை சொன்னீங்க. முக்கியமாக நம்ம என்ன செஞ்சாலுமே அதோடைய வெளிப்பாடு வந்து நம்மளுடைய ரேடியோ ஸ்டேஷன் மூலமாகவோ அல்லது டிவி மூலமாகவோ இருக்கணும். முதல்ல சோஷியல் மீடியா வந்தாலும் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ டிவியில் வர்றது அல்லது ரேடியோ ஸ்டேஷனில் வர மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி எல்லா இடத்துலையும் சரி, இந்த ரேடியோ ஸ்டேஷன்ஸ் வந்து ப்ரைவேட் மியூசிக்கை வந்து என்கரேஜே பண்ணலை. அவங்க ரொம்ப தெளிவாகவே சொல்லிடுறாங்க, சார் நாங்கள் சினிமா பாட்டு தான் சார் போடுவோம் அப்படின்னு. அதே மாதிரி சேனல்ஸ்லேயும் மியூசிக் சேனல்ஸ் இருக்குல்ல, அதுலேயும் அவங்க வந்து வந்து சினிமா பாடல்கள் தான் போடுறாங்க, தவிர ப்ரைவேட் சாங்ஸுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நிலைமை மாறி ஃபாரினில் இருக்கிற மாதிரி ரேடியோ ஸ்டேஷன்ஸில் தனி பாடல்கள் வந்தால், இண்டிபெண்ட் மியூசிக் சொல்லுவாங்கல்ல, அது வந்தால் தான் சரியாக போகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே அது ஆரம்பிக்கும் நிச்சயமாக ஃப்யூச்சரில். அப்போது நீங்கள் பழைய எல்லா நல்ல பாடல்கள், நல்ல கருத்துள்ள பாடல்கள், நல்ல இசை, நல்ல டேலண்ட் எல்லாமே இனிமேல் 5 வருஷத்துக்குள்ளே மாறும்னு நினைக்கிறேன் நான்.
செய்தியாளரின் தொடரும் கேள்வி. ஆனால் இதே இந்தியாவில்தான் ஜஸ்டின் பேபர் போன்றவர்களின் இசை ஆல்பத்தையும் பெருமளவு ரசிக்கின்றனர், அவரின் இசை கச்சேரிக்கும் குவிகின்றனர். ஏன் இந்த முரண்பாடு?
அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. என்னென்னா, நம்மளுடைய இந்த வந்து நம்ம நாட்டு மக்களுமே, அதாவது இவங்களுடைய டேலண்ட்டே இன்னும் வெளிப்பாடே சரியில்லை. அதாவது இங்கே உள்ள டேலண்ட்டுடைய தனிப்பட்ட அவங்களுடைய டேலண்ட் இப்போதுமே, அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு, ரஜினி பாட்டு, கமல் பாட்டு, விஜய் பாட்டு, அஜித் பாட்டு தானே போயிட்டுருக்கு. இன்னமும் அந்த பாடகரோடோ அந்த கவிஞரோடைய பாடலோ, அது 1-2 பேரோட பேர் எடுக்கிறாங்க தவிர, பாக்கி யாரோட பாட்டு எடுக்கிறதே கிடையாது, பேர் எடுக்கிறது கிடையாது. அது ஒரு குறை இருக்க தான் செய்கிறது. தவிர வெளிநாட்டு மோகம் இன்னும் இருந்து தான் இருக்குது இந்த அவங்க பப்ளிக். அது நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னாக்கா அந்தளவு அவங்களுடைய ஃபேம், அந்த பாப்புலாரிட்டி இருக்கிறதுனால, அது அட்ராக்ஷன் இருக்கிறதுனால இருக்கும். இதனால் தனிப்பட்ட முறை இண்டிபெண்டன்ட் மியூசிக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரும் நினைக்கிறேன்.
இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்களின் இன்னொரு முகம், அவர் தமிழ் மொழிக்கு செய்த மிகப்பெரிய கொடை, திருக்குறளுக்கு இசையமைத்தது உள்ளம் தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிட்ட திருக்குறள் இசை. இந்த முயற்சிக்கு எது உங்களை தூண்டியது என்று பரத்வாஜிடம் கேட்டபோது,
திரைப்படங்களில் நான் இசையமைத்த பாடல்கள் வந்து உலகம் முழுக்க எல்லோரும் வரவேற்று எனக்கு நிறைய பாராட்டு கிடைச்சிது. அப்போ நான் யோசனை பண்ண இது மாதிரி, இந்த அப்போ ஒரு நாளைக்கு நான் வந்து திருக்குறளை படிக்கிறபோது எனக்கு ரொம்ப ஒரு அதோடைய அர்த்தத்தை படிக்கிறபோது ரொம்ப கவனம் வந்தது அதில். அப்போது நான் என்ன நினச்சேன்னா, அந்த திருக்குறளை ஒரு மெல்லிசை வடிவில், அதாவது நான் வந்து மெல்லிசையினால்தான் இந்த பாடல்கள்லாம் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கு, மெல்லிசை வடிவில் இசையமைக்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அதன்படி நான் அதற்கு மெல்லிசையில் இசையமைத்து, ஏறக்குறைய எல்லா பாடகர்களும், உலகத்தில் உள்ள எல்லா பாடகர்களும், தமிழகத்தில் எல்லா பாடகர்களும் சேர்ந்து ஒரு நிறைய பேர் அதற்கு பொருள் சொல்லி, ஒரு 1000-கணக்கான மக்கள் சேர்ந்து செஞ்ச ஒரு ரொம்ப திருப்தி அளித்த ஒரு வேலை, எனக்கு ரொம்ப அது பிடிச்சது. இப்படி சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு கேளுங்க, வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரர் பாற்று. இப்போ இதை கேட்குறம்போது நமக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஒரு வரி மாதிரி தெரியுது. இதே நம்ம இசையமைக்கிறபோது அதோடைய எவ்வளவு அது எளிமையாக இருக்குது பாருங்கள். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று, எளிமையாகிறது.
வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று.
மழையால் உலகமும் உயிரின வாழ்வும் தொடர்ந்து இயங்கி வருகின்றன, அதனால் அம்மழையே அமிழ்தம் என்று உணரும் சிறப்பிற்கு உரியது.
வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று.
ஸோ இந்த எளிமையான இந்த இசையில்ங்கிற ஒரு ஒரு வடிவில் நம்மளுடைய இந்த வள்ளுவருடைய வரிகளை செலுத்தி கொடுத்தால் மக்களிடையே போய் சேரும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையில் நான் வந்து இதை சமைத்தேன். இப்போது எல்லா நாடுகளிலையும் அது வந்து பிரபலமாயின்ருக்கு. நிச்சயமாக எனக்கு ரொம்ப ஒரு என்னுடைய இசை கேரியர்லேயே ரொம்ப பெரிய ஒரு சாதனை நினைக்கிறேன் நான்.
தத்தம் தனிவாழ்வுக்கும் பொதுவாழ்வுக்கும் உரியதான ஒழுக்கங்களில் சரிவர நின்று அதனை கடந்தவர்களாகிய துறவியரது பெருமையை உயர்ந்த பொருள்கள் அனைத்தினிலும் இதுவே மிக உயர்ந்ததென ஒன்றையொன்று ஒவ்வாத பல சமய நூல்களும் கூட ஒத்து உறுதி செய்யும்.
அடுத்த கேள்வி. திருக்குறள் இசை ஆல்பத்தில் திருக்குறளுக்கு இசையமைத்த போது எந்த திருக்குறளுக்கு இசையமைப்பது சற்று கடினமாக அல்லது சிக்கலாக இருந்தது?
சிக்கல்னு ஒன்றும் அதிகமாக இல்லை. ஆனால் நான் வந்து எல்லா அதாவது இப்போ நான் இப்போ உங்களுக்கு அந்த உதாரணம் சொன்னேன்ல, ஒரு வான் சிறப்புங்கிற முதல் வான் சிறப்புங்கிற அதிகாரத்தில் முதல் குரல் தான் அந்த வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர்வு பாட்டு. அப்போது நான் என்ன ஒரு ஒரு உத்தியை கையாளுனேன்னா, இந்த ராகத்தில் அந்த இப்போ அமிர்த வர்ஷினின்ற ஒரு ராகம் இருக்குது, அந்த ராகம் வந்து தமிழ் கர்நாடக இசையில் மழைக்கு அந்த பாடி தான் மழை வரும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த ராகத்தை எடுத்துகிட்டு இந்த வான் சிறப்புங்கிற அதிகாரத்தை முழுக்க நான் வந்து அமிர்த வர்ஷினி ராகத்தை சேமித்தேன். அந்த மாதிரி நான் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணி அந்த இதை பண்ணேன். சிக்கல் எனக்கு அதிகமாக வரல, ரொம்ப எளிமையாக தான் இருந்தது.
ஒரு திரைப்படத்திற்கு இசையமைப்பது எளிது. அதிகபட்சம் 30 பாடல்கள் அல்லது மெட்டுகள் தேவைப்படலாம். ஆனால் திருக்குறளில் 1330 பாடல்கள், அதுவும் நீங்கள் பரபரப்பாக இயங்கிய காலகட்டத்தில் இது எப்படி சாத்தியமானது? பரத்வாஜ் அதற்கு இப்படி பதிலளிக்கிறார்.
உண்மை சொல்லணும்னா, நான் என்னுடைய நல்ல ஒரு ஒரு பீக் லெவலில் இருக்கிற போதே நான் வந்து விலகிட்டேன் சினிமா உலகத்துலேருந்து. என்னுடைய ஒரு ஒரு 4-5 வருடங்கள் இதற்காகவே நான் வந்து இதுலேருந்து விலகி செஞ்ச ஒரு ஒரு விஷயம். எல்லோரும் சொன்னாங்க, எதுக்கு நீங்கள் இதில் இவ்வளவு தூரம் வந்து ஈடுபடுறீங்க அப்படின்ட்டு. எனக்கு ஏதோ அது ஒரு என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு மொழி தமிழ். அதுவும் ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் வந்து அந்த திருவள்ளுவருங்க என்கிற மிகப்பெரிய மகா ஞானிங்க வந்து ஒரு தமிழர். அவருடைய அந்த 3 பால், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், இது உலகத்துக்கு எவ்வளவு தேவை என்பது எனக்கு அதை படித்த போது தெரிந்தது. அந்த ஒரு ஆசையில் நான் இதை, ஆசை என்பதை விட ஒரு பெரிய ஒரு வெறியிலே செஞ்சேன் இதை. எனக்கு ரொம்ப ஒரு திருப்திகரமான ஒரு ஒரு விஷயம் நடந்தது.
நீர் இன்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு.
நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை இல்லை, மழை இல்லாமல் மனித ஒழுக்கம் இல்லை.
நீர் இன்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு.
அடுத்த கேள்வி. தமிழ் மொழியில் திருக்குறள் மட்டுமல்ல, எத்தனையோ இலக்கியங்கள் உள்ளன. அவற்றில் எதையாவது இசையமைக்கும் திட்டம் எதுவும் வைத்துள்ளீர்களா?
நிச்சயமாக. எனக்கு வந்து நம்மளுடைய தமிழ் சங்க தமிழ் காலத்திலேருந்து உள்ள நிறைய விஷயங்களை இன்றைய காலகட்டத்தில், அதாவது நம்ம திரை இந்த மெல்லிசை என்பது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்கொண்டு ஒரு எல்லா ஊருக்கும் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு எல்லா இடத்துக்கும் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு டூல் சொல்வேன் நான் அதை. ஸோ அதனால் அதை வச்சு நான் வந்து நிறைய செய்தா இருக்கேன். நீங்கள் நல்லா கேள்வி கேட்டிங்க. நிறைய எனக்கு வந்து அதில் இந்த திருக்குறள் இப்போ செஞ்சு முடிஞ்ச உடனே நிறைய எனக்கு ஆசை இருக்குது. நிச்சயமாக அடுத்த படைப்பு நான் ஆரம்பிச்சிருக்கேன்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.